மறித்த பிற்பாடு உங்களுக்கு செபிப்பதனாலே அந்த ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாது. சிலர் நினைக்கிறார்கள் செத்தவனுடைய ஆத்மா எல்லாம் ஒரு இடத்துல போய் நிற்கும், இங்கிருந்து ஜெபம் பண்ணா அங்கிருந்து பரலோகம் போயிடும் என்று சொல்லி. அந்த மாதிரி வேலையெல்லாம் பைபிள்ல கிடையாதுங்க, வசனமே கிடையாது. அதை நம்பிக்கொண்டு நீங்கள் வீணாக ஏமாந்து போய்விடாதீர்கள். வாழ்கிற இந்த காலத்திலே நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் மறித்த பிற்பாடு உங்கள் ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படும்? சரீரத்தில் ரட்சிப்பு இல்லாமல் உங்கள் ஆத்மா மாத்திரம் ரட்சிக்கப்படும் என்று நினைக்கிறார்களா? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லும் போது, நீங்கள் சரீரத்திலே பாவத்திலே மறித்து போற பிற்பாடு உங்கள் ஆத்மா மாத்திரம் ரட்சிக்கப்படும் என்றால் அது வேதத்தில் கிடையாது, உங்கள் சொந்த ஞானமாய் இருக்கலாம், உங்களுடைய சொந்த திறமையினால் எழுதப்பட்ட வேத நூல்களாக இருக்கலாம். இந்த வேதத்திற்கு அதுக்கு இடமே இல்லை. ஆகவேதான் மரணம் உண்டு என்றால் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நமது மரணம் நிரூபித்து காட்டுகிறது. நான்காவதாக, இப்போது எந்த காரியமும் குறையற்ற விதமாய் தீர்க்கப்படாதபடியினால் ஒரு நித்திய நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் உணர்கின்றோம். வாசியுங்கள் யோபின் புத்தகம் 35:14-15. யோபின் புத்தகம் 35:14-15. அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீ சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு காத்துக் கொண்டிரும். இப்போது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது, அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை. இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்காமல் அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே அவருடைய கிருபையை நீங்கள் உதாசீனம் செய்துவிடக் கூடாது. பூர்வ காலத்திலே இந்த பூர்வ உலகத்தை அவர் மழையால் அழிப்பதற்கு முன்பதாக நோவாவின் மூலமாக கிருபையின் சத்தத்தை துணிக்க செய்தார். இந்த உலகம் அழியப் போகிறது, மழையினால் அழியப் போகிறது என்று சொல்லி நோவா ஒரு மைதானத்திலே கப்பல் கொட்டி கொண்டிருந்தான். ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், பைத்தியக்காரன், கப்பல் கட்டுறவன் தண்ணி இருக்கிற இடத்துல கட்டுவான், தண்ணியே கிடையாது, மழையே அது வரைக்கும் பெஞ்சதில்லை, தண்ணியே எங்கேயும் கிடையாது, ஏரியும் கிடையாது, குளமும் கிடையாது, இவன் வந்து மைதானத்துல கப்பல் கட்டிக்கிட்டு மழை வரும்னு சொல்றானே, பைத்தியக்கார லூஸ் என்றெல்லாம் அவனை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் நடந்தது என்ன? நிச்சயமாய் மழை வந்தது, நிச்சயமாய் அவர்கள் எல்லாம் அழிந்தார்கள். பூர்வ உலகத்தை அவர் தப்ப விடவில்லை. அது மாத்திரமல்ல, சோதோம் குமாரா என்ற நாட்டிலே நடந்த அக்கிரமத்தின் செய்களை பார்த்து தேவன் தமது தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்தார். அவர்கள் காதிருந்தும் கேளாதவர்களாக, இருதயமிருந்தும் உணராதவர்களாக, மூளை அறிவிருந்தும் அதை யோசிக்க தகாதவர்களாக, அவர்கள் தங்கள் காம வெறியிலே இச்சை கொண்டு தங்களுடைய காம மார்க்கத்திலே பெண்ணொட்டகம் போல பாலைவனத்திலே தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிற பெண்ணொட்டகத்தை போல தங்கள் இச்சைகளை நோக்கியே ஓடிக்கொண்டு படியினால் சோதோம் குமாராவை தேவன் சங்கரித்தது இன்றைக்கும் சரித்திரபூர்வமாக நிலைநாட்டப்பட்டிருக்கிற காரியமாயிருக்கிறது. அநேகமாக இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சகோதரன் ஜஸ்டின் பிரபாகரன் மூலமாக நிறைய கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கும் அதற்கு அடையாளங்கள் உண்டு. சோதோம் குமாரா என்ற அந்த பட்டணங்கள் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் எப்படி நிர்மூலமாக்கப்பட்டது என்பதை இன்றைக்கும் பூகோள வல்லுநர்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் கொடுத்தால் அவர்கள் கேட்கவில்லை. எருசலேம் நகரத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுவனுமாக, உன்னை நான் எத்தனையோ முறை சேர்த்துக் கொள்ள மனமாயிருந்தேன், உனக்கோ வர மனமில்லாமல் போயிட்டு என்று எருசலேமை நோக்கி கண்ணீர் விட்டு அழுதார். இந்த காலத்திலாயிலும் நீ மறந்துருக்க கூடாதா என்று கேட்டார். அவர்கள் தலை துளுக்கினார்கள். இவனா தச்சனுடைய மகன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவனோடு பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் அறிவோமே என்று சொல்லி அவரை கிள்ளுக்கரையாக நினைத்தார்கள். இவனை பிடித்து சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். எருசலேம் பட்டணத்தை பார்த்த போது அந்த தேவாலயத்தை பார்த்து எல்லாரும் பிரமிப்போடு சொன்னார்கள், எவ்வளவு நேர்த்தியான தேவாலயம் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த தேவாலயத்திலே ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடி நிர்மூலமாக்கப்படும் என்று சொன்னார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. தேவன் நியாயம் செய்தாரா இல்லையா? யூதர்களைப் போல சிதறடிக்கப்பட்ட மக்கள் உலகத்தில் யாரும் இல்லை, யூதர்களைப் போல தண்டனை பெற்ற மக்கள் உலகத்தில் யாரும் இல்லை, யூதர்களைப் போல வேதனைக்குட்படுத்தப்பட்ட மக்கள் யாரும் இல்லை. அந்த எருசலேம் நகரத்திலே ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடி தரைமட்டமாக்கப்பட்டது. கட்டப்பட்டு இந்நாட்களில் அந்த இடத்துல இஸ்லாமிய தங்கள் மசூதியை கட்டி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்கள், இவைகளெல்லாம் நமது கண்களுக்கு முன்பாக காணப்படுகிற திருஷ்டாந்தங்கள். இவைகளெல்லாம் தேவன் இன்னும் சரியானபடி குறையத்த விதமாய் தீர்க்காததனாலே ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளிலே, குறிப்பிட்ட நாளிலே அவர் நீதியாய் இந்த உலகத்தை குறையத்த விதமாய் எல்லாவற்றையும் நியாயத்தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதவசனத்திலே நல்ல ஒரு எச்சரிப்பின் சத்தம் உண்டு. பிரசங்கின் புத்தகம் 11:10 படியுங்கள். பிரசங்கி 11:9-10. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்கள் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதையும் அறி. வாலிபனே, உன் மனம் போன போக்கில் நீ போ, யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. உன் கண்களின் நிச்சயின்படி நட, யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. உன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நீ அனுபவி, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்று, இவை எல்லாவற்றையும் ஒரு நாளிலே தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார், அதையும் கொஞ்சம் அறிந்து கொள். நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு நியாயத்தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்ற அறிவோடு கூட நீங்கள் ஜீவிக்க வேண்டும். ஆகினால் தான் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய குறையத்த விதமான அந்த குறையில்லாத நியாயத்தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்பதாக நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி குணப்படுங்கள். தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறபடியால் நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பது சரியில்லை. சிலர் நினைக்கிறார்கள், நான் இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறேனே, எனக்கு ஒன்றும் நடைபெறவில்லையே. நான் குடிக்கிறேன், எனக்கு ஒரு வியாதியும் வரவில்லையே. நான் பலவிதமான பாவத்தை செய்கிறேன், என் குடும்பம் நன்றாகத்தானே இருக்கிறது, எனக்கு என்ன நடந்து விட்டது என்று தங்களையே மெச்சிக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு வசனம் சொல்லுவேன். Romans 2:4-5. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் உன் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறபடியினால், தேவன் நீடிய தயவுள்ளவராய் இருக்கிறபடியினால், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறபடியினால் உனக்கு இன்றைக்கு தண்டனைகள் கொடுக்கப்படவில்லை. நீ என்ன நினைக்கிறாய்? ஆண்டவரிடத்தில் நான் இவ்வளவெல்லாம் செய்தாலும் நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். நீ இப்பொழுது நன்றாக இருப்பாய், நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு முன்பாக வண்டி வண்டியாக குவிக்கப்பட்டிருக்கும், மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அப்போது ஐயோ, இவ்வளவு பாவமா நான் செய்தேன் என்று நீ அங்கலாய்க்க நேரிடும். ஆம் சகோதரனே, எப்ராயிமை குறித்து தேவன் சொல்கிறார், எப்ராயிமின் பாவம் மூட்டை மூட்டையாய் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று. இன்னைக்கு அநேக மக்கள் துணிகரத்தினாலே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு துர்க்கிரியளிக்கின்ற தண்டனை சீக்கிரம் நடவாதபடியினால் அவர்கள் தேவன் கிருபையுள்ளவர் என்று நினைத்து அதற்கு ஏற்ற மாதிரி சில பிரசங்கிமார்களும் சொல்றாங்க, தேவன் ரொம்ப அன்புள்ளவர், உங்களை மன்னிச்சிருவார் என்று. உடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு நல்ல பிரசங்கியார் என்று. தயவு செய்து ஏமாந்து போகாதிருங்கள். தேவன் உங்களை சிக்ஷிக்கிறார். தேவனுடைய கரம் எப்படி இருக்கிறது? ஜீவனுள்ள தேவனின் கரங்களில் விழுவது பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவன் இரக்கம் உள்ளவர், உண்மை. அதே சமயத்தில் அவர் பட்சிக்கிற அக்னி, அதுவும் உண்மை. அந்த பட்சிக்கிற அக்னியின் முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் நம்பிக்கையெல்லாம் வீழற்று போய், ஐயோ நான் அவல பாதாளத்தில் போய் விழுந்தேனே என்று அந்த நேரத்தில் ஓலமிடாமல் இருக்கும்படி இந்த நாட்களிலே மனம் திரும்பி குணப்படுங்கள். அருமையானவர்களே, தேவன் எவைகளை நியாயம் தீர்ப்பார்? வாசிக்கலாம் 2:16.
உன் படுக்கையிலே பாவம் செய்யும் பொழுது, வெளியூர்களிலே நீ சென்று பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு தெரியாதுன்னு நினைத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்கிற ஒவ்வொரு அந்தரங்கமான நினைவுக்கு, அந்தரங்கமான பார்வைக்கு, அந்தரங்கமான செயலுக்கு, அந்தரங்கமான கிரியைகளுக்கு தேவன் ஒரு நாளிலே நிச்சயமாய் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருகிறார். ஆகவே தேவன் இந்த சுவிசேஷத்தின்படியே உங்கள் அந்தரங்களை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 4:5 படிப்போம். 1 கொரிந்தியர் 4:5 இருதயங்களின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துகிற தெய்வம். நீ நினைக்கலாம் என் உள்ளத்தில் தானே எண்ணினேன், இங்கே உட்கார்ந்து கொண்டு உன் உள்ளத்தில் யாரை குறித்தோ நீ சிந்தையா இருக்கலாம், அவரோடு பலவிதமான உறவு கொள்ளலாம், உன் சிந்தனையிலே நீ வீரராகலாம், உன் சிந்தனையாலே மற்றவனுக்கு தீங்கு நினைக்கலாம், உன் சிந்தனையிலே கொலை செய்து கொண்டிருக்கலாம், உன் சிந்தையிலே கொலைபாதக எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கலாம், உன் சிந்தனையிலே அடுத்து கிடக்கின்ற வஞ்சக எண்ணங்கள் தோண்டிக் கொண்டிருக்கலாம். இந்த நினைவுகளை எல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்க்கப் போகிறார். நான் தூரத்திற்கு மாத்திரமா சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்துக்கும் தேவன் அல்லவா என்று கேட்கிறார். யாவன் ஆயிலும் நான் காணக்கூடாத விடுக்கு மறைவிடுமில்லை தன்னை ஒழித்துக் கொள்ள முடியுமோ என்று சர்வவல்லமுள்ள தேவன் கேட்கிறார். ஆம் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய நினைவுகளை கர்த்த நியாயம் தீர்க்க போகிறார். சீமோனுடைய பாவத்தை நான் நேற்று சிந்தித்தோம். சீமோன் என்ன செய்தான், இந்த பழத்தை வைத்துக் கொண்டு எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, ஒருவேளை உன்னுடைய எண்ணம் மன்னிக்கப்படலாம், உன் நீ தவறான கசப்பான பிச்சிலே மாட்டப்பட்டிருக்கிறாய், உன் தகாத எண்ணத்தை ஒருவேளை கர்த்தர் மன்னிக்கலாம் என்று சொன்னார். அதிகமான மக்கள் நினைக்கிறார்கள் தங்கள் பணத்தினாலே பரலோகத்தை பெற்றுவிடலாம் என்று. நடக்காது சகோதரனே. நீ மிகுதியாய் காணிக்கை கொடுத்தாலும், கோயிலே கட்டி வைத்தாலும், அந்த கோயிலுக்கான முழு செலவையுமே ஏற்றுக்கொண்டாலும், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் அந்த கோயிலை வைத்து அநேகரை ஆசீர்வதிப்பார். நீ சென்றடைவது நரகமாயிருக்கும். ஜாக்கிரதை. சாலமோன் கூட கோயில் கட்டினவர் தான். அவரை போல இந்த உலகத்தில் தேவாலயம் கட்டினவர் எவனும் இல்லை. நான் ஒரு சில காரியங்களை கோயிலுக்கு செய்துவிட்டு இந்த தேவாலயத்துக்கு நாங்கள் தான் இதை செய்தோம் என்று பெருமை காட்டிக் கொள்ளாதே. அந்த பெருமை உன்னை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். நீ கோயிலே கட்ட வேண்டாம், மனம் திரும்பி குணப்படு, கர்த்தருடைய பர்வத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். இன்னைக்கு அநேக மக்கள் தங்கள் கையில் இருக்கிற பணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் கட்டின பாபிலோன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னவன் மாட்டை போல குள்ளைத்து தான் என் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே என்ன நினைவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் நினைவுகள் கசப்பான பிச்சிலே அகப்பட்டிருக்குமானால் இந்த நேரத்தில் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்கள் இருதயத்தின் சிந்தனையை அவர் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார். மூன்றாவது, எதை நியாயம் தீர்ப்பார்? வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 12:36. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சில சமயத்தில் பேசுறோம் பேசுறோம் பேசுறோம். ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, 2 விசுவாசிகள் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா 3 ஊழியக்காரனா வறுத்து எடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி பேச்சு இருந்தது. பேச்சு பேச்சு வீணான பேச்சு, தன்னையே பரிசுத்தமாக்கி கொண்டு மற்றவர்களை குற்றம் சுமத்துற பேச்சு. நீ என்ன நீ இப்படி இருக்கிற, நீ என்ன அப்படி இருக்கிற என்ற பேச்சு. உன்னுடைய கண்ணில இருக்கிற உத்தரத்தை முதலாவது எடு, அப்பொழுது மற்றவன் கண்ணில இருக்கிற துருமை நீ எடுத்துக் கொள்ளலாம். ஓட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்வது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பாவத்திலே இருக்கிறவர்களுக்கு பாவ உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கடினப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு மனதை உருகக்கூடிய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். பின்மாற்றக்காரனுக்கு புதிய நம்பிக்கை ஊட்டுவதாக வார்த்தை இருக்க வேண்டும். துணிகரமான பாவம் செய்கிறவனை நடுங்கத்தக்கதான வார்த்தைகளை சொல்லதாக இருக்க வேண்டும். கவலை உள்ளவனுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு எழுப்புதலுக்கான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு மகிமையின் ஆனந்தத்தை சொல்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வீணான பேச்சு, அலப்புகிற வாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வீணான பேச்சு, குற்றம் சுமத்துகிற நாவு, பொய் சொல்லுகிற உதடு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கேவலமான காரியங்களை பேசுகிறோம். பரியாசக்காரனை முதுகிலே பிரம்பால் அடி என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பரியாச பேச்சு பேசுகிறோம். ஊழியக்காரனை குறித்து, ஊழியர்களை குறித்து, மற்றவர்களை குறித்து எத்தனை பரியாச பேச்சு, எத்தனை புறங்கூறுதல், எத்தனை கபட்டு பேச்சு, எத்தனை கோல் சொல்கிற காரியம், எத்தனை வீண் பேச்சு. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நமது வாழ்நாளிலே எத்தனையோ காரியம் விழித்தது முதல் படுத்து உறங்கும் வரைக்கும் பேசுகிறோம். சில பேர் சொப்பனத்தில் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் அவ்வளவு பேச்சு திறமை, தூங்கினா கூட வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, உளறி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பேச்சு 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 பேச்சு. இந்த பேச்சு கொண்டிருக்கிறவர்களெல்லாம் கடைசி நாளே கணக்கு கொடுக்க வேண்டும். இப்ப பேசுறவெல்லாம் தம்பி உட்கார்ந்து டேப் ரெக்கார்டு பண்ணி கொண்டிருக்கிறார். 10 வருஷம் கழிச்சு இந்த டேப் ரெக்கார்ட போட்டா நான் என்னென்ன பேசணும் அப்படியே சொல்லும். ஆண்டவர், நீ உலகத்துல குவா குவான்னு அழுதுகிட்டு பறக்கிறதுல இருந்து ஐயோ ஐயோன்னு சாகுற வரைக்கும் உனக்கு ஒரு பெரிய டேப் ரெக்கார்டு வச்சிருக்கிற. கடைசி நாளில போகும்போது உனக்கு முன்னால போட்டு காட்டுவார். நீ உட்கார்ந்து கேட்ப, ஐயோ இப்படியா நான் பேசினேன், இப்படியா நான் பேசுனேன், இப்படி இப்ப பேசும்போது ஒண்ணுமே தெரியாது, நானும் அப்படி சொல்லவே இல்லையே. இங்க நீ அப்படி சொல்லலாம், ஒரு டேப் ரெக்கார்டு ஓடுமே ஒரு நாள் உனக்கு முன்னாலே. அப்ப சொல்ல முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. சகோதரனே சகோதரி, உன் வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பேசுவதற்கு முன்பதாக அந்த வார்த்தை அந்த ஆத்மாவை என்ன செய்யும் என்பதை யோசித்து பேசுங்கள். வள்ளுவர் குறளில் அழகாக சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாவது நாதினால் சுட்டவடு என்று. சுருக்கன்று ஒரு சொல்லை நீ சொல்லிவிடலாம், திருப்பி எடுக்க முடியாது. அந்த வடுவன் உள்ளத்திலே மறைந்து போகும். எத்தனை பாதகமான விளைவுகளை உண்டாக்குகிறது. ஆகினால் தான் நீங்கள் பேசுவதற்கு முன்பதாக பரிசுத்தாவியானவரை கொண்டு வடிகட்டி பேசுங்கள். அப்படி பேச வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா? ஆவின் அபிஷேகத்தை பற்றி அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருங்கள். அது கர்த்தருக்கு மகிமையாயிருக்கும், உங்களுக்கு அபிஷேகத்தின் ஆறுதலாக இருக்கும். அதை விட்டு விட்டு வீணான பேச்சுகள் வீணான கதைகளை பேசிக் கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வார்த்தைக்காக கர்த்தர் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5:10 படிப்போம். 2 கொரிந்தியர் 5:10, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஆயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் இருக்க வேண்டும். சகோதரனே சகோதரியே, உன் செய்கைகளுக்கு ஏற்ற ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வா. நீ என்ன செய்திருக்கிறாய்? நன்மை செய்திருந்தால் நன்மை உன்னை தொடர்ந்து வரும். நீ தீமை செய்திருந்தால் தீமை உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கும். நீ பிணமாய் போகும் பொழுது உன் கல்ல உன்னுடைய பெட்டி மேலே உட்கார்ந்து கொள்ளும். உன்னை கல்லறையில் அடக்கம் செய்யும் பொழுது கல்லறையிலேயே உட்கார்ந்திருக்கும். நியாயத்திருப்பு நாளிலே உன் கல்லறை திறந்து நீ வெளிப்படும் போது உனக்கு முன்னாக சென்று வருகிறவன் என்னுடைய ஆள் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும். ஆகவேதான் உன்னுடைய செய்கைகளை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்ய வேண்டும். இது தேவனுடைய வசனம். ஸ்மோக் பண்ற கிறிஸ்தவ சகோதரனே, சிகரெட்டை வாயில வச்சு ஆண்டவரே இதை உமது நாமத்தின் மகிமைக்காக பிடிக்கப் போகிறேன் சொல்லுவியா? தைரியம் இருக்கிறதா? 4 சுவர்களால் கட்டப்பட்ட தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு சிகரெட் பிடிப்பாயா? உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் ஆயிற்றே. இந்த சரீரத்தில் செய்ய இந்த தேவாலயத்தில் அந்த புல் பிட்டுக்கிட்ட போறதுக்கே பயப்படுகிறேன். 5000 தான் போகணும், நாங்கெல்லாம் போக மாட்டோம். அவரது மதிப்பு கொடுக்கிறாய் அந்த சமூகத்திற்கு. அந்த கட்டிடத்திற்குள்ளே இந்த கேவலமான காரியங்களை செய்யக்கூடாது என்று இயற்கையை அறிவு பெற்றுக்கோ. உன் உள்ளத்திலே இந்த சரீரமாகி ஆலயத்திலே செய்யக்கூடாது என்று ஏன் அறிவு உண்டாகவில்லை? அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். இருளில இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அருளை தொண்ட பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த மண் பாத்திரத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிற பொக்கிஷம் இயேசுவை அறிகின்ற அறிவு. அந்த அறிவு உன்னை உண்மையா இருக்குமானால் நீ தீவிரமான காரியங்களை செய்ய துணிவாயா? யோசித்து பாருங்கள், இந்த செய்யை செய்ய முடியுமா? எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றமே, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றோம். ஊருக்கு போனா ஜெபம் பண்றோம், சுகமா போய் சேரணும், ஆக்சிடென்ட் நடுவில் ஆகக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போனா நல்லா படிப்பறணும், ஜெபம் பண்ணிட்டு போறோம். பரீட்சைக்கு போனா ஜெபம் பண்றோம், சாப்பாட்டுக்கு உட்காந்து ஜெபம் பண்றோம். ஆண்டவரே ஆகாரத்தை ஆசீர்வதியும். சினிமா போகும்போது ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே இந்த ஊரில் இந்த சினிமா காட்சியை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் சீக்கிரமாக உள்ளே நுழையும்படி எனக்கு முன் வரிசையில் இடம் பிடித்து வையும். யார் தலையும் மறைக்காதபடி நல்ல இடத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணும். சோம் பண்றீங்களா? வெக்கமா இல்ல? எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்து பாருங்களேன். ஒரு கேவலமான பேச்சு வரும்போது தேவனுக்கு மகிமையா இருக்குமா? தூஷண வார்த்தைகள் வரும்பொழுது, கெட்ட செய்கைகள் வரும்போது இது தேவனுக்கு மகிமைதானா? நான் இப்படி செய்வதால் தேவன் மகிமைப்படுவாரா என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைத்தால் நீங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாமே. உங்கள் செய்கையை குறித்து நன்மையானாலும் தீமையானாலும் ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அவர் சொன்ன வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவனை கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார்.
யோவான் சுவிசேஷம் 12:48 வாக்கியத்தில் வாசிக்கிறோம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறவன் இருக்கிறது, நான் சொன்ன இந்த வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். வசனம் தெரியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது, இன்றைக்கு கேட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு ஆண்டுக்கு 52 வார சாயித்துக்கிழமை பிரசங்கம் கேட்டிருக்கிறீர்கள், ரேடியோவை திருப்பினால் தேவனுடைய செய்தி, பத்திரிகைகள் விதவிதமான கிறிஸ்துவ பத்திரிகைகள், இப்படி போன்ற புதிய புதிய கன்வென்ஷன்கள், புது புது பிரசங்கிமார்கள், வெளிநாட்டு பிரசங்கிமார்கள், உள்நாட்டு பிரசங்கிமார்கள், இத்தனை பேருடைய கூட்டத்துக்கும் சென்றிருக்கிறோமே, இவ்வளவு வசனம் கேட்டிருக்கிறோமே, இவ்வளவு கேட்ட பிற்பாடு இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று தள்ளி, இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டாம் என்று தள்ளி, இந்த வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று தள்ளினால், நீங்கள் கேட்ட இந்த வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயத்திற்கும். அருமையான தேவஜனமே, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு போக போகிறீர்களா, அல்லது எந்திரிக்கும் பொழுது தூசியை உதறிவிடுவது போல, தூசியை தட்டிவிடுவது போல உங்கள் காதில் விழுந்த வசனங்கள் எல்லாம் விட்டுவிட்டு போக போகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால், 1 கொரிந்தியர் 6:2, 1 கொரிந்தியர் 6:2, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அமாத்திரரா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். நீங்கள் நியாயத்தீர்ப்பினர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். பரிசுத்தவான்களாக மாறுவதற்கு 7 வழிகளை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். மனம் திரும்புங்கள், ஆவி ஆத்மா சரீரத்தில் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி உங்கள் சரீரங்களை அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானத்திலே தண்ணீருக்கு உங்கள் சரீரத்தை அமிழ்த்தி அதை மறைத்து அடக்கம் பண்ணுகின்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுங்கள், மாறுபடின சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட மக்களோடு அந்யோனி அப்பம் விடுங்கள், ஜபத்தில் உறுதியாய் திருத்திருங்கள், அவர்களோடு ஐக்கியப்படுங்கள். இந்த 7 உபதேசத்தை ஆவியானவர் மூலமாக பேதுருவின் வாயிலாக முதன்முதலாக திருச்சபை உண்டான போது தேவன் கொடுத்த அந்த ஒழுங்கின்படி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தால் நீங்கள் பரிசுத்தவான்களாக பரலோகம் செல்லலாம். இந்த நியமத்தில் அல்லாத ஒரு போதனையை வானத்திலிருந்து ஒரு தூதன் கொண்டு வந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் 2 இடத்திலே சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், போன முறையும் இந்த முறையும் கேட்டிருக்கிறீர்கள், இவைகளெல்லாம் கேட்ட பிற்பாடும் இந்த இயேசு வேண்டாம், இந்த ரட்சிப்பு வேண்டாம், இந்த தேவசனம் வேண்டாம் என்று நீங்கள் போவீர்களானால் கடைசி நாளில் நியாயத்தீர்ப்பு நாளில் நிச்சயமாக இந்த சத்தம் எல்லாம் உங்களுக்கு உண்டதாக வந்து நிற்கும், அதில் நான் சந்தேகப்படவே மாட்டேன். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தவான்களாக உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக மாறத்தக்கதாக கர்த்தாவே நீ பேசின சத்தத்திற்கு இந்த பூமியிலே நான் செவி கொடுக்கிறேன், இந்த வசனத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு என்னை கையளிக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கத்தக்கதாக தேவன் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். கத்தோலிக்க சமூகத்தில் இந்த கடைசி நாள் என்று இந்த 4 நாட்களும் நீங்கள் செய்தியை கேட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு சிலர் இந்த நாள் மாத்திரம் கேட்டிருக்கலாம், சில 2 நாட்கள் 3 நாட்கள் கேட்டிருக்கலாம். எப்படியோ தேவ செய்தி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களை ஒன்று நான் கேட்டு போகிறேன், இப்படியே நீங்கள் வெறுமையாய் போக போகிறீர்களா, அல்லது இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய தெய்வீக வசனத்தை உங்கள் கால் அடிச்சுவடுகளாக மாற்றிக்கொண்டு உங்கள் கால்களுக்கு தீபமாக உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக வைத்துக் கொண்டு நேர்வழி பாதையிலே நடந்து அந்த தேவன் சேர்ந்த இடத்துக்கு நீங்கள் சேர உங்களை ஒப்புக் கொடுக்க போகிறீர்களா? எதை செய்வீர்கள் நான் அறிய மாட்டேன், தேவனும் உங்கள் உள்ளமும் நிச்சயம் அறிந்திருக்கிறார்கள். உன் பக்கத்தில் நிற்கிற பிசாசு அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீ ஒப்புக் கொடுத்து விட்டால் பிசாசு உன்னை விட்டு ஓடி போவார். நீ ஒப்புக் கொடுக்காமல் சென்றால் உன்னோடு தோழனாக வீடு வரைக்கும் வருவார், உன்னோடையே நித்திரை செய்வார். எதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள், எதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இவ்வளவு வசனம் கேட்டும், இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் இந்த இயேசு வேண்டாம், இந்த வசனம் வேண்டாம் என்று புறக்கணித்து போக போகிறீர்களா? அல்லது ஆண்டவரே நான் நியாய தீர்ப்பு நிலையில் தப்பித்துக் கொள்ளும்படி நானும் பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே ஒருவனாகி இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கத்தக்கதாக எனக்கும் இந்த கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க போகிறீர்களா?
தேவனுடைய சமூகத்திலே நான் அவருக்கு என்னை கையளிக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு தேவ சத்தியத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்து அந்த கர்த்தராக இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்துல இருப்பீர்களானால் உங்கள் கைகளை மாத்திரம் உயர்த்தி காட்டுவீர்களா? உங்கள் கைகளை உயர்த்தி அநேகருடைய கரங்களை நான் பார்க்கிறேன், அநேக கரங்களை பார்க்கிறேன். நான் என் ஆத்துமத்திலே ஆவியானவர்கள் பாரப்படுகிறபடினால் சீக்கிரமாக கை தூக்கிறவர்கள் முன்னுக்கு கடந்து வாருங்கள். தாமதம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். நான் ஒரு நிமிஷத்தில் ஜெபித்து முடிக்கப் போகிறேன். சீக்கிரமாக கை தூக்கிறவர்கள் வேகமாய் கடந்து வருவோம். நியாயத்தீர்ப்பை குறித்து எங்களோடு நீ திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாத ஆண்டவரே, நீ வரும் பொழுது உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவர்களாக நிற்காமல் பூலோகத்தை நியாயம் தீர்க்கிற பரிசுத்தவான்களாக நிற்க ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். அது வசனத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம் என்று பிதாவினிடத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசின இயேசுவே, உம்முடைய சத்திய வசனத்தினால் இவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய கிருபை செய்யும். தங்கள் சடங்காச்சாரத்திலும் தங்கள் கொள்கை வெறியிலும் அவர்கள் நிலைத்திராதபடி சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று நீ சொன்னதற்கு இணங்க உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுத்து மனிதனுடைய யுக்தியினாலும் மனித அறிவினாலும் எழுதப்பட்ட உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாமல் கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கொடுக்கப்பட்ட தெய்வீக வசனங்களுக்கு ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியத்தக்கதாய் உள்ளங்களை உணர்த்த வேண்டும் என்று உங்களுடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீரவர்களை காத்துக்கொள்ளும், கிருபை செய்யும், வழி நடத்தும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும், வருகையிலே காணப்படும்படி ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு மரணம் சம்பவித்தாலும் அல்லது ஒரு வருகை முந்தி நேர்ந்து விட்டாலும் இது எதில் ஒன்று நடந்தாலும் நாங்கள் உமோடு கூட இருக்கத்தக்கதாய் திருவிசையும் உமது கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.